நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் பெருகி வரும் மோசடிகள் குறித்து மக்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன் எச்சரித்துள்ள பின்னணியில் மோசடிக்காரர்களினால் ஏமாற்றப்பட்ட தனது அனுபவத்தை பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் எம்முடன் பகிர்ந்து கொண்டார்.
நான் வந்து ஏஆர் டிக்கெட் ஒரு ஆள் இங்கே விற்றவர், சிட்னியில மெல்பர்ன்ல விற்றவர். என் ஃப்ரெண்ட்ஸ் கென பேர் வாங்கி அந்த டிக்கெட்ல பிரியாணங்கிறது சுதந்திரம் என்ன நாடும்போது நான் அதில் கொஞ்சம் பயந்த. நான் இதில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமானு எனக்கு யோசனை இருந்தது. பிறகு ரெண்டு வருஷமா எல்லாரும் நிறைய பேர் அந்த டிக்கெட்ல வெளிநாடுகளுக்கு எல்லாம் மலிவாக போய் வந்தது. அதுக்கு பிறகு நானும் ஒரு முறை வாங்கினேன். என்கிட்ட வாங்கி என் ஹஸ்டாலம் எனக்கு நான் யூஸ் பண்ண கிடைக்கல. அதுக்கு முன்னாடி சுருண்டி கொண்டு ஓடிட்டார்.
வளமையா நீங்கள் வாங்குற டிக்கெட்டுக்கும் இந்த மோசடிக்காரர் உங்களிடம் தந்த அந்த டிக்கெட்டுக்கும் இடையில் உள்ள என்ன வித்தியாசம்? எதற்காக அவருடையதை வாங்குவதற்கு உங்களுக்கு உந்துதலாக இருந்தது?
உண்மையில அவர் வந்து இலங்கை டிக்கெட்டுகள் நல்ல மலிவாக கொடுத்தவர். எனக்கு இலங்கைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படையில நான் கனடாவுக்கு டிக்கெட் வாங்கினான். கனடாவுக்கு நார்மலா 1300 ரூபாய் டிக்கெட், இவர் 1000 ரூபாய்க்கு கொடுத்தார். அப்போ 300 ரூபா சேவிங் என்று போட்டு நான் அதை வாங்கினான். 300 ரூபா என்றால நான் அதை கனக யோசிக்கல. உண்மைக்கு அதாவது 500 ரூபாய் தந்திருந்தாருன்றா நான் யோசிச்சிருப்பேன். அப்போ கொஞ்சம் இருந்தானே குறைவு. இப்போ நானும் அதை யோசிக்காம வாங்கிட்டேன். பிறகுதான் பார்த்தா நான் போறதுக்கு 2 இலக்கு முன்னாள் காணாமல் போட்டார். பிறகு நான் சேர்ந்து திரும்ப டிக்கெட் எடுத்து சேர்ந்து போனான்.
அப்போ நீங்கள் கொடுத்த அந்த டிக்கெட்டுக்குரிய பணம் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டு விட்டது அல்லவா?
ஆமாம், அதெல்லாம் ஓடி என்ன என்ன மட்டுமில்லை. இந்த சிட்னியில அரைவாசி பேரை ஏமாற்றி போட்டு போட்டேன். உண்மையில எங்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி போட்டு போட்டேன்.
அவர் வந்து உங்களை எவ்வாறு அணுகினார் என்று கூறுங்களேன்.
அவர் உண்மையில என்ன நேரடியாக அணுகவில்லை, நண்பர்களால் அறிமுகப்படுத்தி தான் நான் அறிமுகமான நான். அவர் தன்னை பிஸியான ஆள் மாதிரி காட்டிக்கொள்வர், நல்ல அன்பாக கதைப்பார். அவருடன் ஒரு முறை கதைத்தால் பிறகு நீங்கள் தப்பு இராது. அவர் வந்து எப்படியாவது மடக்கி உங்களை டிக்கெட்டை விட்டு போடுவார். நல்ல பேச்சாற்றல் உள்ள ஆள், நல்ல கனிவாக கதைத்து சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஆள்.
தமிழில் தான் பேசுவாரா?
ஓம்பம் தமிழில் தான் கதைச்சவர். 10 நிமிஷம் கதைக்கிற கடையில 4-5 டெலிஃபோன் கால் அட்டன் பண்ற மாதிரி பாவனை செய்து கொள்வார். அதெல்லாம் ஒரு ஒரு வியாபார தந்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஆக்களோட கவனமா இருப்பது நல்லம். நான் பொதுவாகவே கவனமாக தான் இருக்கிறேன். நான் நானும் அதில் மாட்டுப்பட்டு.
மிகவும் நன்றி. உங்களுடைய இந்த அனுபவத்தை எமது நேயர்களுடன் பகிர்ந்தமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி, வணக்கம்.
இந்த ஆண்டு ACCC ஸ்கேம் வாட்ச் தளத்தில் பதியப்பட்ட புகார்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதாக மானிட்டரிங் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. இதன் பின்னணியில் மோசடிக்காரர்களிடமிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான எளிய வழிகளை எமக்கு கூறுகிறார் IBM நிறுவனத்தில் பல வருடங்களாக பணிபுரிந்தவரும் DXA டெக்னாலஜியில் சீனியர் சொல்யூஷன்ஸ் கன்சல்டனாக பணியாற்றி வருபவருமான நடேசு யோகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் யோகேஷ்.
வணக்கம் பிரபா.
எப்படியான வகையில இந்த மோசடி செய்பவர்கள் மக்களை தொடர்பு கொள்கிறார்கள் என்று முதலில் கூறுங்களேன்.
அத வந்து என்ன செய்வினு சொல்லி சொன்னா, 100,000-1,000,000 இமெயில் அனுப்பிடும் ஆக்களுக்கு. எல்லா ரெசிபியன் எல்லா அட்ரஸ்லையும் எடுத்து ஒரு சிஸ்டத்துல கிரியேட் பண்ணவே, மேனுவலா அனுப்புறதுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் இமெயில அனுப்புறது. அந்த இமெயில வந்து இப்ப ஒரு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட இருந்து வர மாதிரி தான் அனுப்பிடும். ஓகே, அதாவது நாங்கள் பார்த்தோன்னா ஓகே இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள்கிட்ட இருந்து வந்த மாதிரி தான் அனுப்புறோம். அல்லது SMS செய்வினோம், அல்லது சோசியல் நெட்ஒர்க்கிங்ல போயிருக்க அதுல வரும். அப்ப நீங்க அந்த மூமெண்ட் நீங்க அந்த இமெயில வாசிச்சு உங்களுக்கு அது லெஜிட்டிமேட் மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஏதாவது ஒரு லிங்க கிளிக் பண்ணி சொல்லி அல்லது ரிப்ளை பண்ண சொல்லி ஆயிருக்கும். நீங்கள்
இப்ப இமெயில் மூலமாகவோ அல்லது சோசியல் நெட்ஒர்க் மூலமாகவோ எங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பப்பட்டிருந்தால் அது மோசடி செய்பவர்களிடம் இருந்து வந்த போலியானது என்று எப்படி வேறுபடுத்தி அறிவது?
என்னண்டு அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா அது லெஜிட்டிமேட்டா இல்லையான்னு அந்த இமெயில் அட்ரஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அதுக்கு பிஹைண்டா ஹைட் ஆகியிருக்கிற அந்த உண்மையான இமெயில் அட்ரஸ் அல்லது URL வந்து உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு லிங்க கிளிக் பண்ண சொல்லி சொல்லியிருக்க அந்த லிங்க் வந்து சும்மா ஒரு ஒரு கூகுளின் அல்லது ஃபேஸ்புக் லிங்க் ஆயிருக்கும். அப்ப அதுங்க பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு மேல கொண்டு போனீங்கன்னா கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல நீங்கள் மவுஸ கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா அது பொப்பப் பண்ணு உண்மையான யூஆர் அது வந்து வித்தியாசமா இருந்தது என்ன நீங்க பார்த்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருந்தா அது ஒரு ஃபேக் யூஆர் எல்லாம் இருக்கும். அட்ரஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். பேபேல்ல இருந்து வார மாதிரி போடணும், ஆனா பே பேல் பிஏ ஒன் அண்ட் போட்டிருப்பேன் எல் இல்லாது. அப்ப அந்த வடிவாக அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வடிவா பார்த்தா தெரியும் இது ஃபேக் தான் சொல்லி. அது எல்லாம் முக்கியமா வாக்கணும்.
பொதுவாக இது வந்து நீங்கள் சொல்றதை பார்த்தால் கம்ப்யூட்டர்ல இப்படி வாரதுகளை நாங்கள் தீர்மானிக்கலாம், ஆனால் எங்களுடைய கை தொலைபேசி மொபைல் போன்களையும் இப்படியான அழைப்புகள் வருது, மற்றபடி அதுலேயுமே வாட்ஸ்அப்ல மற்றது ஸ்கைப்ல எல்லாம் இப்படியான மோசடிக்காரர்கள் தொடர்பு கொள்வார்கள், அப்படியானதை எப்படி தவிர்க்கலாம்?
ஓ, நீங்கள் வந்து உங்களுக்கு கோலல எஸ்எம்எஸ் வரைக்க எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு எஸ்எம்எஸ் அல்லது அன்னோன் நம்பர்ல இருந்து வந்து சொல்லிச்சுன்னா அதுல வந்தா பரவாயில்ல, அந்த வந்ததுல ஏதாவது ஒரு லிங்க் இருந்ததுன்னு சொல்ல லிங்க் அல்லது ஒரு நம்பர் அதை நீங்கள் அதை தொட்டோ ஹையோடய அது ஒரு இன்னொரு இடத்து சைட்டுக்கு கூட்டிக் கொண்டு போற மாதிரி இருக்கும். சும்மா தனியொரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டுமென்னு சொல்லிச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவை, டெக்ஸ்ட் மெசேஜுக்குள்ள ஒரு ஒரு லிங்கை போட்டிருப்பீங்க. அப்படியான எஸ்எம்எஸ் அன்னோன் நம்பர்ல இருந்து வர்றது, மற்றது ஸ்கைப்ல இப்போ ஒரு இப்போ ஒன்று இருக்குது, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாமே ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியாம ஒரு சில ஆக்கள் குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவீங்க. அது நீங்கள் இந்த பர்சனல்ல அந்த ஒரு செட்டிங் இப்போ இப்போ வாட்ஸ்அப் கிட்டத்தில ஒரு அப்கிரேட் ஒன்று செய்தவங்க அதுக்கு பிறகு அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா வந்து எனேபிள், அதாவது யாரும் உங்களை ஒரு இன்னொரு குரூப்புல சேர்க்கலாம். ஸோ அப்போ அப்படியான இதில் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும், ஏதாவது வந்தால் அப்கிரேட் ஆகணும்னா போய் செட்டிங்கை பார்த்து அதில் ஏதாவது ப்ரைவேட் ஆயிருக்கா பப்ளிக் ஆயிருக்கான்றது இதெல்லாம் பார்த்து செட்டிங்கில் அதை செய்யணும். அப்போ இது எல்லாம் பிரச்சனை வந்து ஃபிஷிங் இமெயில் சொல்லி வர்றதுகள் வந்து கவனமாக இருக்கணும். கட்டாயம் சொல்லிச்சுன்னா அதை டார்கெட் பண்ணினா உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான். நீங்கள் அதில் என்ன என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த இமெயிலில் உடனடியாக அது அவங்க அந்த லிங்க் வந்து உங்களை இன்னொரு இதுக்கு கொண்டு போய் அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஜெனியூனா உங்களோட சரியான கூட இதாக இருந்த மாதிரி தான் அந்த மெசேஜ்கள் இருக்கும். அதில் வாசிக்கிங்கண்டா ஓகே சரியான லெஜிடிமே உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஆனால் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதாக போயிடும்.
அதே நேரம் வந்து இப்போ தொலைபேசியில் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவார்கள் அல்லவா, அவர்களை எப்படி சமாளிப்பது?
ஓ, அது வந்து இப்போ கூடுதலாக நடக்குது. அது வந்து கணக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கலாம் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரோட பொதுவாக உங்களோட டெலிஃபோன் அல்லது உங்களோட இன்டர்நெட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சம் ரீசன் அந்த அந்த அவைக்கும் இந்த சைபர் கிரைம் ஆக்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா அவை ஓகே உங்களோட உங்களோட கண்டாக்ட் நம்பரை இப்படி அவைகிட்ட பாஸ் பண்ணினோன்னே அவை ஒரு இன்றைக்கு தான் உங்களோட இன்டர்நெட் எல்லாம் ரிசால்வ் ஆனப்பட்டிருக்கண்டா ப்ராப்ளம் அந்த வீட்டில் ரெண்டு வின் நேரம் கால் பண்ணி இன்டர்நெட் எல்லாம் ஓகேயாண்டுலாம் கேட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த இன்டர்நெட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது பட் இப்போ நாங்கள் அதை அப்கிரேட் பண்ண போகிறோம் உங்கள் ஒருக்க லாகின் பண்ணுங்க கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி போட்டு அதில் ஒரு ஆப்பை போட்டுட்டு அந்த நம்பரத்தை வச்சு சொல்லி அப்போ ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அதாவது நடந்த உங்களோட செனாரியோக்கு உங்களோட அந்த அண்டையான சுச்சுவேஷனுக்கும் அந்த ஆள் கால் பண்ணி உங்களோட கதைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இது புதிய எங்களோட கதைச்ச ஆக்கள்லாம் இப்போ அதே ஆக்கள்லாம் தெரியும் அப்போ கட்டாயம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் அல்லது கம்ப்யூட்டர் ஓன் பண்ணி அந்த லிங்க் அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது நடந்தது இந்த கிட்டடியில் நடந்தது. ஸோ அதை கொடுத்த கையோட அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அதில் இன்ஃபர்மேஷன் இல்லாது அதில் இருந்து எல்லாத்தையும் எடுக்க வழிக்கிட்டுருக்கணும். அப்போ அது கவனமாக இருக்கும். அதில் முக்கியமாக யாராவது தெரியாத ஆக்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு அல்ல கோட்டை கேட்டு ஏதாவது ஒன்று கேட்டு சொல்லிச்சுருந்தா நீங்கள் என்ன செய்யணும்டா உடனே இப்போ ஏதோ ஒரு மொபைல் கம்பெனிலேருந்து அடிக்கிறவண்டா நீங்கள் அந்த ஃபோனை கட் பண்ணி போட்டு அதே நம்பருக்கு திருப்பி அடித்து பார்க்கணும் உண்மையாக அது போகுதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வோடாஃபோன்லேருந்து கதைக்கிறேன்டாயிரம் சொன்னால் நீங்கள் அதை கட் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட வோடாஃபோன் நம்பர் இருக்கும் அல்லது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் நம்பர் அந்த நம்பருக்கு போய் டயல் பண்ணி இப்போ அது தெரியும் உண்மையாக இது இதாக இல்லையா சொல்லி அல்லது வார சில ஃபோன் நம்பர்கள் வார நம்பர்களை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் வேணும் அது வந்து ஃபேக் நம்பர் அல்லது இதால் சில பேருக்கு ஸ்கேம் கோல் போயிருக்குன்னு சொல்லி அது லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அநேகமான எல்லா ஃபேக் நம்பர்ஸோ ஸ்கேம் நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் கூகுளில். அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே இந்த நம்பர் இதுதான் சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் அதை பிளாக் பண்ணலாம் கூட ஃபோனில்.
அடுத்ததாக வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து இருந்தா போல ஹேக் பண்ணப்பட்டதாக அதாவது ஃப்ரீஸ் ஆகி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் தொடர்ந்து பாவிக்க முடியாத மாதிரி இதை நீங்கள் அன்லாக் பண்ணுவதற்கு இதை இவ்வளவு காசு பே பண்ண வேண்டும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று வரும். ஆனால் உண்மையிலேயே அந்த கம்ப்யூட்டர் அதற்கு பிறகு பாவிக்க முடியாத நிலையில் இருக்கும். அதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா அது என்ன எவ்வாறு திருத்தலாம்?
அது வந்து ரன்சம் அட்டாக்னு சொல்றது. அதுவும் ஒரு சைபர் கிரைம் அட்டாக் தான். அதுல என்ன சொல்லி சொன்னா, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும், அதாவது ஓடிஎன்றது, அதாவது உங்களோட ஆன்டி வைரஸ் வந்து அப்டேட் பண்ணப்படாம, விண்டோஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து அப்டேட் பண்ணப்படாம இருந்த, யாராவது நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு லிங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, அதால அந்த பர்டிகுலர் ஆக்கள் வந்து அவங்க தங்களோட அப்ளிகேஷன் உங்களோட கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணி ஹேக் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. என்ன மாதிரி அப்ளிகேஷன் ரன் பண்ணி வேணும்னு சொல்லி சொன்னா, ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ற மாதிரி. ஸோ இதுவேல தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் செக்யூரிட்டி பேட்சுகள் ஆன்டிவைரஸ் எல்லாம் அப் டு டேட்டா இருக்கணும். நீங்கள் எதுக்குமே ஒரு பேக்கப் கொண்டு எடுத்து வச்சுக்கணும் டேட்டா, உங்களோட முக்கியமான டேட்டாக்களை ஒரு பேக்கப் எடுத்து அதை வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல அதுலயே வச்சிருந்தா அதை அட்டாக் பண்ணிக்க அதுவும் அட்டாக் பண்ணப்படும். நீங்கள் ஒரு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லயோ அல்லது ஹை கெப்பாசிட்டி யூஎஸ்பி டிரைவ்ல வந்து வச்சிருந்தீங்கன்னா, இப்படி தற்செயலமா அட்டாக் ஆகி உங்களோட டேட்டா அன்யூஸா போனாலும் நீங்க திருப்பி ஃபார்மேட் பண்ணி போட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க திருப்பி உங்களோட கிரிட்டிக்கல் டேட்டாவை ரீகவர் பண்ணலாம்.
இப்போ பொதுவாக வந்து நாங்கள் வீடுகளில் வைத்திருக்கின்ற இன்டர்நெட், அதற்கு ஒரு மோடம் தருவார்கள், ரவுட்டர் இருக்கும். அப்படியானவற்றுக்கூடாகவும் இந்த மோசடி செய்பவர்கள் உள்நுழைந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு இருக்கின்ற அந்த தகவல்களை திருட முயற்சிப்பார்கள் அல்லவா? அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லுங்களேன்.
சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரவுட்டர்ல மூலம் தெரிவிக்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான் தெரியும். மீன் சொல்லி சொன்னா, அதை காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு தந்தா வேறு கஸ்டமர்ஸுக்கு லாகின் பண்ண தெரியாது. அப்ப டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தந்தா நீங்கள் அப்போ ஒருத்தரும் அதை மாத்திர இல்லை. அப்ப எல்லாருக்கும் தெரியும் இதுதான், எல்லாரும் வீட்டுல உள்ள ரவுட்டருக்கும் இதுதான் பாஸ்வேர்ட் தான். ஸோ தே கேன் லாகின் த ரவுட்டர், அதில் லாகின் பண்ணிச்சுனமுன்னா அந்த அந்த வைஃபை நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா, அந்த அட்மின் பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றி ஒரு செக்யூர் பாஸ்வேர்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா வேற ஒருத்தருமே லாகின் பண்ணிடலாம் அந்த அந்த ரவுட்டருக்கு. மற்றது SSID பாஸ்வேர்டு, ஒரு கார்டு ஒன்று குடிப்பின ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி, அதில் SSIDயும் அதில் பாஸ்வேர்டும் இருக்கும். ஏழு மண்டா அதையும் மாற்றலாம், எல்லாம் அந்த கார்டை ஒழிச்சு வைங்க இங்கே, பப்ளிக்காக தெரிகிற மாதிரி வீட்டில் வச்சிருக்க வேணாம் அந்த கார்டை. எல்லாரும் போய் வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டோம்னா அதை தூக்கி காட்டிக்கணும், இந்த கண்டு இதில் இருக்கு போயிடும், அதுவும் சரியான இன்செக்யூர். ஒன்றும் நீங்கள் அந்த கார்டை ஒழிச்சு வைக்கணும், எல்லாம் அதில் இருக்க பாஸ்வேர்டை மாற்றி உங்களோட வேறொரு பாஸ்வேர்டை மாற்றும் அதுக்கு SSID பாஸ்வேர்டை. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட வைஃபை நெட்ஒர்க்குள்ள ஒருத்தரும் கனெக்ட் பண்ணலாம்.
மிகவும் நன்றி யோகேஷ், இந்த மோசடி பற்றிய இந்த தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரவா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட், SBS தமிழின் Facebook.